அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திரே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீ.
ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம்.
எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமனப்பட்ட இதயத்தோடு எங்கள் அன்பின் கர்த்தரை நோக்கி நாங்கள் நிற்கிறோம். ஐயா, நீர் நல்லவர், வல்லவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் மாறாதவர், நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர், நீர் எங்களை வழி நடத்துகிறவர், ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிருக்கிறவர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் பாராட்டின நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, கடந்த வாரத்திலே நாங்கள் செய்த தவறுகளை நீர் எங்களுக்கு உணர்த்தினீர், எங்களை மேலும் பலப்படுத்தினீர், உமக்குள்ளே திடப்படுத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றுவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வழிநடத்தலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது வழி, இதிலே நடை என்று சொல்லிய மெல்லிய சத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் பல்வேறு இடங்களிலே தங்கள் குடும்பங்களை விட்டு குடியேறியிருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். குறிப்பாக அகதிகள் முகாமிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இடத்திலே போதுமானவராய் இருந்தாலும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தாலும் ஏற்ற நேரத்திலே குடும்பமாய் ஓரிடத்திலே குடியேறி தங்களுடைய பணிகளை தொடர கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை விட்டு மிகவும் தூரமான இடத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள், பெரியவர்கள், அன்றுவரை எந்தெந்த நோக்கத்தினாலே குடும்பத்தை விட்டு தூரமாயிருக்கிறார்களோ கர்த்தர் தாமே அந்த காரியங்களை அவர்களுக்கு சிறப்பாய் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிற பணியிலேயும் எடுக்கிற முயற்சிகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களுக்கும் எல்லா விதமான தகாத நட்புகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உம்மை அதிகமாய் தேடுகிறவர்களாய் வாழவும் கர்த்தர் அருள் புரிவீராக. ஆண்டவரே எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பயணங்களிலே பாதுகாவலை தாரும், சரீரம் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே எல்லை பாதுகாப்பு படையிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் பாதுகாவலுக்காக ஆண்டவரே எல்கைகளிலே நிற்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் காவல்துறையிலே பணி செய்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய பணியை செய்ய தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் சரீரத்திலே நல்ல சுகத்தையும் தேவையான தைரியத்தையும் நீரே தந்து வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம். தவறான காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்காதபடி கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். தையல் பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வருமானம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. இன்னமும் அனுதினமும் கூலி வேலைக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிற குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தள்ளும். அவருடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே படித்து வாழ்க்கையிலே முன்னேற உதவி செய்தள்ளும். அன்றுவரை கடின உழைப்பினாலே சரீரம் பாதிக்கப்படாதபடி ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு போதுமான வேலை வாய்ப்பு கிடைக்க நேரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே அரசாங்க பணியிலே இருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையோடும் முத்தமத்தோடும் தன்னுடைய பணிகளை செய்ய கிருபை தாரும். சரியான நேரத்திற்கு அன்றுவரே தன்னுடைய பணியை ஆரம்பித்து சரியான நேரத்திலே நிறைவு செய்யவும் குடும்பத்திற்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கவும், கர்த்தருக்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கவும், கர்த்தர்தாமே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். என்னுடைய குடும்பங்களில் உள்ள எல்லா வாலிபர்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, SMS பாவங்களுக்கும் இன்டர்நெட் பாவங்களுக்கும் தவறான தொடர்புகளுக்கும் உறவுகளுக்கும் கர்த்தர் விலக்கி காத்து பரிசுத்தத்திலே வளர்கிறவர்களாக உமக்கு பயப்படும் பயத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமணமாயிருக்கிற இளம் தம்பதியருக்காக நாங்கள் இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்காய் ஒருவர் வாழ தங்களை அர்ப்பணித்தவர்களாய் சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ உதவி செய்தலும், ஆண்டவரே, மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிய உதவி செய்யும். அதேபோல கணவன்மாரும் உம்முடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக தன்னுடைய மனைவியை முழு அன்பினாலே நேசிக்க நீரை உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களுக்காக ஒருவரை ஒருவர் பகைக்காதபடி, ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் வராதபடி கர்த்தர்தாமே காத்துக்கொள்ளும். இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளை, உமக்கு நன்றியோடு கூட செயல்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் தொட்டு ஆசீர்வதித்தரலும். அவர்கள் துவங்குகிற புதிய ஆண்டிலே அநேக புதிய காரியங்களை நீர் கற்றுக் கொடுத்தரலும். அநேக புதிய ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும். இந்த ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கட்டும். இயேசு இரட்சகரி நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சியாளர்களே, இந்நாட்களிலே நாம் நெகேமியாவின் புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நெகேமியாவை குறித்து சற்று சிந்தித்தோம். சிறையிருப்பிலே மீந்து தப்பின யூதருடைய செய்தியை, எருசலேமின் செய்தியை கேட்ட நெகேமியா உட்கார்ந்து அழுது, சில நாட்களாய் துக்கித்து, உபவாசம் பண்ணி, மண்டாடி, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார் என்று சிந்தித்தோம். நெகேமியா 1:6 பாருங்கள். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மண்டாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகேமியாவின் ஜபத்தின் வார்த்தைகளை கவனித்தீர்களா? அவர்கள் செய்த பாவத்திற்காக நான் அறிக்கையிட வருகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்வது என்ன? தேவனே, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்கிறார். பெரியமானூர்லே, இப்படிப்பட்ட பாவ அறிக்கையின் ஜபங்களை நாம் எந்த அளவு கேட்டிருக்கிறோம்? யூத ஜனங்களின் தோல்விக்கு காரணம் பாவம் என்பதை அறிந்தவராகவே நெகேமியா தனது ஜபத்திலே அதை அறிக்கை செய்கிறார். தேவனை குறித்த உயர்ந்த ஒரு எண்ணம் நெகேமியாவிற்கு இருந்தாலும் தன்னை பரிசுத்தவான் என்று காட்டிக் கொள்வதற்காக ஆண்டவரே அவர்கள் செய்த பாவத்தை அவர்களுக்கு மன்னியும் என்று ஜபிக்கவில்லை. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்றுதான் அறிக்கையிட்டார். நெகேமியா 1:7, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். இந்த வசனம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? நெகேமியா கர்த்தருடைய வசனத்தின் மேலே வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய கற்பனையிலேயே சார்ந்து கொண்டவராக நெகேமியா இருந்தார். நெகேமியா கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவராக இருந்தார். அவருடைய கரிசனை என்ன? கர்த்தருடைய கற்பனைகள் கை கொள்ளாமல் போகப்பட்டது. நெகேமியா 1:8, நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும். நெகேமியா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தது மட்டுமல்ல, யூதர்கள் எருசலேமிற்கு திரும்புவார்கள் என்பதையும் அவர் விசுவாசித்தார். இன்றைக்கு பல ஊழியர்கள் யூதர்கள் மீண்டும் எருசலேமிற்கு திரும்புவார்கள் என்பதை விசுவாசிக்கிறதில்லை. இப்படிப்பட்ட காரணங்களினாலேயே தேவன் சாதாரணமான மனிதர்களை, விசுவாசமுள்ள மனிதர்களை எழுப்பி பயன்படுத்துகிறார். நெகேமியா 1:9, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் மானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நெகேமியா அங்கே சொல்வதென்ன? ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் எங்களை சிதறடிப்பீர் என்று கூறினீர். நாங்கள் கீழ்ப்படியாமல் போனோம். நாங்கள் மீண்டும் வாங்கும் இடத்திலே திரும்பி வருவோம் என்றால் வானத்தின் கடையாந்தரங்களில் இருந்தும் எங்களை கூட்டிச் சேர்ப்பேன் என்றும் கூறியிருக்கிறீரே, அதை நினைத்தருளும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். நெகேமியா 10:11 வசனங்கள், தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணீரலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்தேன். நெகேமியா வாஞ்சை உள்ளவராகவும் தேவன் தன்னை பயன்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவராகவும் இருந்தார். ஆனால் தேவனுக்கு முன்னால் ஓடவில்லை. அதை குறித்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னை நீர் பயன்படுத்த உமக்கு சித்தமானால் என்னையே நான் தருகிறேன் என்கிறார். நெகேமியா அரசனை குறித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணீர்களும் என்று ஜெபித்தார். அடுத்த அதிகாரத்திலே அரசனிடத்திலே அதை குறித்து அனுமதி கேட்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நெகேமியா ஒருபொழுதும் தேவனுக்கு முன்னாலே ஓடவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, எந்த ஒரு காரியத்தை குறித்த பாரம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டாலும், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டாலும், முதலாவது அதை கர்த்தருடைய பாதத்திலே நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நான் செய்ய என்னை வழிநடத்தும் என்று கேட்பதே சிறந்த ஒரு ஜெபம். நம்மிலே பலர் காரியங்களை செயல்படுத்த முற்படுகிறோம். தடைகள் வரும்பொழுது மட்டும் தேவனை தேடி ஜெப நேரங்களை திட்டமிடுகிறோம். அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய போகிற காரியங்களை செய்யும் முன்னதாகவே கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஞானத்தையும் பலனையும் வழிநடத்தலையும் கேட்டு செய்வதுவே சரியான காரியம். புதிதாக செய்யப்போகிற ஒரு காரியத்தை பற்றி மட்டுமல்ல, அனுதினமும் செய்யும் காரியங்களையும் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து செயல்படுவது மிக முக்கியமானது. நெகேமியா 2 பாருங்கள். இங்கேதான் எருசலேமிற்கு செல்வதற்காக அரசனிடத்திலே நெகேமியா அனுமதி கேட்கிறார். நெகேமியா 2:1
அர்த்த சஷ்டா ராஜாவின் 20 நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை.
இந்த குறிப்பிட்ட காலத்திலேதான் தானியேலின் 70 முதல் வாரம் ஆரம்பமாகிறது. அதாவது அர்த்தசஷ்டா ராஜாவின் 20 வருஷம். தீர்க்க தரிசனத்திலே இது மிக முக்கியமான ஒரு நாள். பொதுவாக நெகேமியா எப்பொழுதும் உற்சாகமாய் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு மனிதர். அவர் அரசனுடைய அரண்மனையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பணி என்ன? அரசன் சாப்பிடும் முன்னதாக எல்லா உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டு ருசி பார்க்க வேண்டும். இந்த பணி உண்மையாகவே ஆபத்தான ஒரு பணிதான். மட்டுமல்ல, இந்த பணியின் நிமித்தமாக நெகேமியா அதிகமான நேரம் அரசனுடைய பார்வையிலே இருக்க வேண்டும். எனவே இயற்கையாகவே அரசனுக்கு மிக நெருங்கிய நண்பனைப் போல நெகேமியா இருக்கிறார். தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரங்களிலே நெகேமியா இதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டிருப்பார். சொல்லப்போனால் அரசனுடைய ஆலோசனை குழுவிலே ஒரு அங்கத்தினரை போலவே நெகேமியா பலமுறை செயல்பட்டிருந்திருக்க வேண்டும். இந்த காரணத்தினாலேதான் தொடர்ந்து பாபிலோனிலே தங்கியிருந்து எந்தாவது ஒரு நாள் தன்னுடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக தான் இருக்கும் நிலைமையை பயன்படுத்தலாம் என்று நெகேமியா சிந்தித்திருக்க வேண்டும். இந்த காரணத்தினாலேதான் எருசலேமிலே இருந்து திரும்பி வந்தவர்களை பார்த்து அங்கே காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நெகேமியா விசாரித்தார். நெகேமியா அரசனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் முழுமையாக இன்னமும் ஆயத்தமாகவில்லை. இந்த குறிப்பிட்ட நாளிலே அவருடைய மனதும் மிக உற்சாகமானதாக இல்லை. ஏனென்றால் எருசலேமிலிருந்து துக்கமான செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறார். உபவாசிக்கிறார், மன்றாடுகிறார். ஒருவேளை நெகேமியாவுடைய கண்கள் அழுது அழுது சிவப்பு வண்ணமாக மாறியிருக்க வேண்டும். வழக்கமாக காணப்படுவது போல உற்சாகமான ஒரு நெகேமியா அன்று இல்லை. இதற்கு முன் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட ஒரு துக்க முகத்தோடு நெகேமியா அப்படி இருந்ததில்லை. பொதுவாகவே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த உற்சாகமான இருதயத்தோடு அவர் இருந்திருக்க வேண்டும். எனவேதான் அரசன் நெகேமியாவை பார்த்து இவ்வாறு கேட்கிறார். பாருங்கள், நெகேமியா 2:2.
அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே. இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து,
தன்னுடைய மனதின் உணர்ச்சிகள் வெளியே தெரிகிறது என்பதை நெகேமியா உணரவில்லை. தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்த காரியங்களை மூடி மறைக்கவே எண்ணினார். ஆனால் நெகேமியாவால் முடியவில்லை. எனவே மிக தெளிவாக, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்று அரசன் நேரடியாக கேட்டார். நெகேமியாவே, ஏதோ ஒரு காரியம் உன்னை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது, அது என்ன சொல்லு என்கிறார். ஆனால் அந்த கேள்வி நெகேமியாவிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தவில்லை. பயந்துதான் தனது காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நெகேமியா 2:3.
ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க! என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன்.
ராஜா என்றைக்கும் வாழ்க என்று வாழ்த்திவிட்டு தன்னுடைய இருதயத்திலே தனக்கு துக்கத்தை கொடுக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ராஜாவே, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதாய் சுட்டரிக்கப்பட்டதாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். நெகேமியா 2:4.
அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி,
நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால் தேவையில்லாத காரியங்களை விவரித்து சொல்கிறதே இல்லை. ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடனே நேராக தேவனிடத்திலே ஜபிக்கிறார். அங்கே ராஜா இருக்கும் பொழுதே இருதயத்திலே தேவனை நோக்கி பார்க்கிறார். ஒருவேளை அவர் இவ்வாறு ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே, சரியான காரியத்தை சரியானபடி சொல்ல எனக்கு சரியான வார்த்தைகளை தாரும் என்று ஜெபித்திருக்கலாம். நெகேமியா 2:5.
ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன்.
எருசலேம் கட்டப்படுவதற்காக தான் எருசலேம் சென்று வர விடுமுறைக்காக நெகேமியா கேட்கிறார். நெகேமியா 2:6.
அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று.
இங்கே ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா ஒரு இளைஞர் மட்டுமல்ல, பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான இளைஞனாகவும் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அரண்மனையிலே பணி செய்ய முடியாது தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள் அழகுள்ளவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் ஞானம் உள்ளவர்களுமாய் இருந்திருக்கிறார்கள். அரண்மனையிலே சில வேளைகளிலே அரசன் மற்றவர்களோடு பேசும்பொழுது நெகேமியாவுக்கோ அரசிக்கோ அது ஆர்வம் தராத காரியமாயிருக்கும்பொழுது இவர்கள் இரண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் பழக்கம் இருந்திருக்கலாம். நெகேமியாவுடைய காரியங்களிலே பல அரசிக்கு தெரிந்திருக்கலாம். பானபாத்திரக்காரனாயிருந்தபடினாலே அரசனோடும் அரசியோடும் நெருங்கிய தொடர்பு உடையவராய் நெகேமியா இருந்தார். ஒருவேளை நெகேமியா தனது தேசத்திற்கு சென்று வர அரசரிடத்திலே அனுமதி கேட்டபொழுது அரசையும் பக்கத்திலே உட்கார்ந்திருந்து அவனுடைய விருப்பம் அப்படி இருக்கும் என்றால் போய் வர அனுமதி கொடுங்களேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஒருவேளை அரசன் அதை குறித்து சிந்தித்துவிட்டு எவ்வளவு காலம் செல்லும், நமக்கு அநேக பணிகள் இருக்கிற காலமாயிருக்கிறதே, நீ இல்லை என்றால் எனக்கு கஷ்டமாயிருக்குமே என்று ஒருவேளை கூறியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலேயும் ராஜஸ்திரீ ராஜாவை பார்த்து அவனுக்கு அனுமதி கொடுங்கள், அவன் போய் வரட்டும் என்று கூறியிருக்க வேண்டும். அரசனும் நெகேமியாவை நேசித்தபடியினாலே நெகேமியாவுடைய சந்தோஷத்திற்காக அனுப்ப விரும்புகிறான். என்றாலும் எவ்வளவு காலத்திலே திரும்ப வருவார் என்பதை குறித்து கேட்கிறார். இந்த இடத்திலேயும் நெகேமியா பெரிய விவரங்களை சொல்லவில்லை, சென்று வர இவ்வளவு காலம் ஆகும் என்று மட்டும் கூறினார். எப்படி இதை நெகேமியாவால் கூற முடிந்தது? ஏற்கனவே அவர் ஜெபித்தது மட்டுமல்ல, தான் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்த காரியங்களை குறித்து எல்லாவற்றையும் திட்டமிட்டிருந்தபடினாலே ராஜா கேட்டவுடனேயே அவருக்கு பதில் சொல்ல அது ஏதுவாயிருந்தது. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, நீங்களும் எப்படிப்பட்ட ஒரு பணியிலே இருந்தாலும் சரி, எல்லா பணியை குறித்தும் நாம் திட்டமிட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த காரியத்தை செய்ய இவ்வளவு நேரமாகும், இந்த காரியத்தை செய்ய இவ்வளவு நேரமாகும் என்று எல்லாவற்றையும் கணக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் திட்டமிடும் பொழுது அந்தந்த நாள் செய்து முடிக்க வேண்டிய வேலையை அந்தந்த நாள் செய்து முடிக்க முடியும். நெகேமியா யூத ஜனங்களின் பாடுகளை குறித்து பாரப்பட்டவர் மட்டுமல்ல, ஜெபிக்கிறவர் மட்டுமல்ல, செயல்படுகிற மனிதராய் இருந்தார். செயல்படுதலுக்கு முதல் பணிதான் திட்டமிடுதல். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நீங்கள் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் எவ்வளவு காலம் செல்லும் என்பதை நீங்கள் திட்டமிட்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடும் பொழுது ஜபத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் நீங்கள் செய்ய நினைத்த அந்த காரியங்களை செய்து முடிக்க அது உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். நெகேமியா 2:7,
பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரு மட்டும், நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும் படிக்கும்.
ஆபத்தான இடங்கள் வழியாக செல்ல போகும் பயணம் கடினமானதாக இருக்கும் என்பதை நெகேமியா உணர்ந்திருந்தார். எனவே தான் செல்லும் வழியிலே தேசாதிபதிகளுக்கான கடிதங்களை ராஜாவினிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, தேவாலயத்து வேலைக்கான மரங்களையும் தைரியமாக ராஜாவினிடத்திலே கேட்கிறார். நெகேமியா கர்த்தரை நம்பின ஒருவராய் இருந்தாலும் யார் யாரிடத்திலே எந்தெந்த காரியங்களை குறித்து பேச வேண்டுமோ ஞானத்தோடும் விவேகத்தோடும் சரியானபடி பேசி அனுமதியை பெற்றுக் கொண்டார். நான் அரண்மனையிலே வேலை செய்கிறவன் தானே, போகிற வழியிலே வன காவலாளரிடத்திலே நான் பேசி குறுக்கு வழியிலேயே என்னுடைய தேவையை பெற்றுக் கொள்வேன் என்று எண்ணவில்லை. எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக நெகேமியா செய்கிறார். நெகேமியா 2:9,
அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார்.
பெர்சிய தேசத்தின் பாதி படையே நெகேமியாவோடு கூட சென்றது போல இருக்கிறது. தேவனே ராஜாவுடைய இருதயத்தை திறந்து நெகேமியாவுக்கு தேவையான பாதுகாவலை கொடுத்து அனுப்ப செய்தது. கர்த்தருடைய கரம் நெகேமியாவோடு இருந்தது என்பதை அரசன் காண்கிறான். மிக பாதுகாவலோடு கூட தனது பிரயாணத்தை துவங்குகிறார். ஞாபகம் இருக்கிறதா, தனது தேசத்திற்கு திரும்பிச் செல்வதை குறித்து எஸ்ரா ராஜாவோடு பேசிய பொழுது பாதுகாவலுக்காக ராஜாவிடத்தில் கேட்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அதை நேரடியாக கேட்கவில்லை. கர்த்தர் தன்னை காத்துக்கொள்வார் என்று சொன்னார். ஒருவேளை தனக்கு பாதுகாவலை கேட்க அவர் வெட்கப்பட்டு கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நெகேமியா கர்த்தரை நம்புகிற ஒருவராய் இருந்தாலும் ஒரு அரசாங்க ஊழியனாக தனக்கு கிடைக்கக்கூடிய ராஜாங்க உதவியை கேட்பதை குறித்து தயக்கம் காட்டவில்லை. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் நம் எல்லாரையும் ஒன்று போல நடத்துகிறதில்லை. எஸ்ராவை ஒரு வகையிலே நடத்தினார், நெகேமியாவை மற்றொரு வழியிலே நடத்தினார். உங்களை வித்தியாசமாக நடத்துவார், என்னை வேறு விதமாக நடத்துவார். எனவே ஊழியத்திலும் கூட நாம் மற்றொரு ஊழியரைப் போலவே செயல்பட வேண்டும் என்று எண்ணக்கூடாது. தேவன் அவர்களுக்கு அப்படி செய்தார், எனக்கும் அப்படியே செய்வார் என்று எதிர்பார்க்கக்கூடாது. சில இளம் ஊழியர்கள் மற்றொரு ஊழியரைப் போலவே நடிக்க முற்படுவார்கள். பிரியமானவர்களே, அது தேவையில்லை. உங்களுக்கென்று தேவன் இந்த உலகத்திலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதை பூரணமாய் நிரப்ப, பூரணமாய் உங்களை அவருக்கு அர்ப்பணித்து தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் உங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற தனித்தன்மைகளையுமே பயன்படுத்துங்கள். அதன் மூலமாகத்தான் ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். எஸ்ரா புறப்பட்டுச் செல்லும்பொழுது யாருக்கும் கடிதங்களையோ வேறு எந்த பாதுகாவலையோ அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. இப்பொழுது நெகேமியா புறப்பட்டு போகும்பொழுது பெர்சியா தேசத்தின் காவலோடு கூட அவர் போகிறார். தேவன் இரண்டு பேருடைய வழிகளையும் பயன்படுத்தினார். நெகேமியா 2:10
இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது.
நெகேமியா எருசலேம் சென்றடைந்த பொழுது ஏற்கனவே அங்கே எதிர்ப்புகள் இருந்தன. அப்படி நெகேமியாவிற்கு எதிர்த்து நின்ற மூன்று பேரை நாம் பார்க்கப் போகிறோம். சன்பலாத், தொபியா, கேஷேம். இந்த மூவரும் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் எதிரிகளாக இருந்தார்கள். தேவாலய கட்டுமான பணியை தடுக்க முற்பட்டார்கள். இப்பொழுது எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதை தடுக்க முற்படுகிறார்கள். நெகேமியா அநேக வேலையாட்களோடு கூட வீரர்களோடு கூட எருசலேமிற்கு வந்தபொழுது அதை குறித்து பலர் கேள்விப்பட்டார்கள். இந்த நெகேமியா யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். பெர்சிய அரசனின் பானபாத்திரக்காரன் என்பதை கேள்விப்பட்டார்கள். அவன் யூதர்களுக்கு உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிறான் என்பதையும் அறிந்தார்கள். இந்த செய்தியை எதிரிகள் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் துக்கப்பட்டார்கள். அவர்கள் அதை குறித்து மகிழ்ச்சி அடையவில்லை. அருமையானவர்களே, ஒரு செய்தி சென்று சேர்வதை நாம் கவனித்தால் அது ஆர்வம் தரக்கூடியதாயிருக்கும். செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா என்பது நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அமைகிறது. சுவிசேஷம் அதன் எதிரிகளுக்கு ஒரு நல்ல செய்தி அல்ல, ஆனால் உண்மையில் அது ஒரு நல்ல செய்தி. நெகேமியா 2:11
நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 இருந்த பின்பு,
நெகேமியா தான் வரும் வழியிலே நடந்த எல்லா காரியங்களையும் ஒரு பெரிய நாடகம் போல எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த காரியங்களுக்கு அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இந்த புத்தகம் முழுவதிலேயும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் தேவையில்லாத அநேக வார்த்தைகளை வேண்டுமென்றே நெகேமியா எழுதாமல் இருந்திருப்பதை நாம் பார்க்கலாம். நிகழ்ச்சியை கேட்ட அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நெகேமியாவை போல திறந்த மனம் உள்ளவர்களாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நமக்கு அருமையானவர்கள், நம்முடைய தேசத்து மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், என்ன தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். செய்தித்தாள்களிலே செய்திகளை பார்க்கும்பொழுது அது நம்முடைய ஜபமாக மாற வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யலாம் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் எந்த பணியிலே இருந்தாலும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு நாம் திட்டமிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே ஆலோசனை கேட்டு நாம் செயல்படும் பொழுது நாம் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். மற்றொருவரை போல நாம் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தனித்தன்மையின்படி நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக செயல்பட அவர் உங்களை அழைக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. 1 Samuel 22:16 பின்பாகம். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. 1 Samuel 22:16 பின்பாகம்.